نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا கண்ணியத்திற்குரிய வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சுவனத்தென்றல் இஸ்லாமிய இணையதளத்தின் ஊடாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த தொடரான வகுப்பிலே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையாக திகழ்கின்ற ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி பார்த்து வருகின்றோம். இன்றைய இந்த வகுப்பிலே முதலாவது தலைப்பாக நாம் சென்ற வாரம் இறுதியிலே நிறுத்திய ஹஜ்ஜை உம்ராவை நியத்து வைத்து மக்காவுக்கு வரக்கூடிய ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பதற்குரிய எல்லைகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அவைகளை பற்றி நாம் பார்த்தோம். அதை மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் நினைவூட்டியவனாக இன்றைய தலைப்பை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். என் அருமையானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த அந்த எல்லைகளில் அந்த எல்லைகளை ஒருவர் அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் முதலாவதாக பார்ப்போம். இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய சுன்னாக்களில் ஒருவர் தனது நகங்களை வெட்டிக்கொள்ளுதல், தனது அக்குள் முடிகளை மறைவிடங்களில் முடிகளை களைதல், இஹ்ராமிற்காக ஒருவர் குளித்தல், மனம் பூசிக்கொள்ளுதல், தனது உடையில் அல்லாமல் உடம்பில் மாத்திரம் மனம் பூசிக்கொள்ளுதல், அதேபோன்று இஹ்ராம் உடையை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு அது வெண்மையாக இருத்தல், இந்த சுன்னாக்கள் அனைத்தும் ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. என் அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சுன்னாக்களின் பக்கம் கவனம் செலுத்தியதன் பின்னால் ஹஜ்ஜை உம்ராவை நாடி செல்லக்கூடிய ஒருவர் அந்த உரிய எல்லையை அடைந்தவுடன் இந்த சுன்னாக்களை நிறைவேற்றிவிட்டு அவர் எந்த முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். என் அருமையானவர்களே, ஹஜ்ஜை ஒருவருக்கு மூன்று விதமாக நிறைவேற்றலாம். மூன்று முறையாக நிறைவேற்றலாம். அந்த மூன்று முறையும் இப்பொழுது பார்ப்போம். தமத்து, கிரான், இஃப்ராத். இப்படி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு மூன்று முறைகள் உள்ளன. இதில் விரும்பிய ஒரு முறையை ஒருவருக்கு தெரிவு செய்ய முடியும். என் அருமையானவர்களே, இதில் மிகச் சிறந்த முறையாக தமத்து என்ற முறை சிறந்து விளங்குகின்றது. இப்பொழுது நாம் ஒருவர் இஹ்ராமுக்காக குளித்ததன் பின்னால், சுன்னாக்களை எல்லாம் நிறைவேற்றியதன் பின்னால் அவர் எவ்வாறு நியத்தை வைக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவர் தனது வாகனத்திலே அமர்ந்ததன் பிறகு நியத்து வைப்பதென்பது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாகனத்தின் மீது அமர்ந்ததன் பிறகுதான் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் தனது வாகனத்தின் மீது அமர்ந்ததன் பிறகு அவர் தனது நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே ஒருவர் தமத்துவ முறையில் தனது ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அவர் எப்படி நியத்து செய்ய வேண்டும்? லப்பைக்க உம்ரதம் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்துவ முறையிலே நிறைவேற்றுவதற்காக உனது சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் இந்த வார்த்தைகளை கூறுவதோடு தனது உள்ளத்தில் நியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நான் அல்லாஹுக்காக தமத்துவ முறையில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறேன், நியத்து செய்கிறேன் என்பதை தனது உள்ளத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தவரையில் இது நியத்தல்ல, நியத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் உனது சமூகம் வந்துவிட்டேன், லப்பைக் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. லப்பைக்க உம்ரதன் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ், அல்லது தமத்துவ முறையிலே செய்யக்கூடியவர் உம்ராவுக்கு மாத்திரம் நியத்து வைக்கலாம், நியத்து செய்யலாம். லப்பைக்க உம்ரதன், தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் உம்ராவை மாத்திரம் நியத்து செய்ய முடியும். இது தமத்துவ முறையிலே செய்யக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய முறையாக இருக்கின்றது. அதேபோன்று கிரான் முறையிலே ஒருவர் ஹஜ்ஜை செய்யக்கூடியவராக இருந்தால், கிரான் முறையிலே செய்யக்கூடியவர் லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரா, லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரதன் என்று அவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நியத்தை ஹஜ்ஜை உம்ராவோடு சேர்த்து கிரான் முறையிலே செய்வதாக அவர் மனதிலே நியத்தை ஏற்படுத்தியவராக இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இது கிரான் முறையிலே செய்யக்கூடியவர். அடுத்ததாக இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை செய்ய விரும்பக்கூடியவர் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைப்பார். ஹஜ்ஜை மாத்திரம் அல்லாஹ்வுக்காக செய்வதாக மனதிலே எண்ணியவராக லப்பைக்க ஹஜ்ஜன் என்று கூறுவார். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நான் உனது சமூகம் வந்திருக்கிறேன் என்று அவர் கூற வேண்டும். இதுதான் நியத்து வைப்பதற்குரிய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் என்று ஒருவர் பயப்படுவார் என்றால், அந்த பயணத்தில் நோயின் காரணமாகவோ, குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் போன்ற காரணங்களால் ஏதாவது ஒரு பிரச்சினை தடங்கள் வரும் என்று அஞ்சுகின்ற பொழுது, அவர்களுக்கு அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி என்று சொல்லிக் கொள்ள முடியும். இது நீயத்தல்ல, இதை சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி என்றால், யா அல்லாஹ், எந்த இடத்தில் நீ என்னை நிறுத்துகின்றாயோ அதுதான் நான் நிற்கக்கூடிய விடுபடக்கூடிய இடம் என்று ஒருவர் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி நீயத்தின் பொழுது நிபந்தனை இட்டுக் கொள்வார் என்று சொன்னால், என் அருமையானவர்களே, அவர் எதையும் பரிகாரமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை என்கின்ற பொழுது, இடைநடுவில் ஏதும் தடங்கள் ஏற்பட்டு அவருக்கு அந்த இபாதத்துகளில் ஈடுபடாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது, அவர் அதற்கு பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் நீயத்தை வைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளையும் சேர்த்து ஒருவர் முன்கூட்டி சொல்லிக் கொள்வது என்பது, ஏதாவது அந்த பயணத்திலே தடங்கள் ஏற்படும் பொழுது அவர் எதுவும் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, பரிகாரமாக எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் ஹஜ்ஜுக்காக நீயத்தை ஏற்படுத்தியதன் பிறகு அவர்கள் சொன்ன ஒரு துவா என்ன, அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை முகஸ்துதியுடன் கூடியதாகவோ அல்லது பிற மக்கள் புகழ வேண்டும் என்ற அடிப்படையிலோ இந்த ஹஜ்ஜை ஆக்கிவிடாதே என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இது உண்மையிலே நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நமது இபாதத் தூய்மையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இந்த துவா பிரார்த்தனை என்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே என் அருமையானவர்களே, இந்த அடிப்படையிலே இந்த நீயத்தை ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீயத்தை அவர் வைத்துக் கொண்டவுடன் அவர் இஹ்ராமுக்குள் நுழைகிறார். நாம் இஹ்ராம் என்று சொல்கின்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த இஹ்ராம் என்றால் அந்த குறிப்பிட்ட ஹஜ் உம்ராவுடைய வணக்கத்துக்குள் நுழைவது. இந்த நீயத்தை ஏற்படுத்திக் கொண்டவுடன் அந்த நிலைக்கு அவர் வருகிறார். என் அருமையானவர்களே, இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் விமானத்திலே இந்த ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவதற்கு வருகின்றார். பலர் அப்படி பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், அல்லது கடல் மார்க்கமாக வருகின்றார்கள். இப்படி வருகின்ற நேரத்திலே இவர்களுக்கு என்ன சொல்லப்படும், அந்த குறிப்பிட்ட எல்லை வருகின்ற பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்படும், நீங்கள் இப்பொழுது நியத்து வைக்க வேண்டிய எல்லை, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீங்கள் நியத்து வைக்க வேண்டிய எல்லை, அந்த எல்லை வந்துவிட்டது என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்காக நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தல்பியாவுடைய வார்த்தைகளை கூறிக்கொள்ள வேண்டும். அவர்கள் முன்கூட்டியே அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஒரு சிலர்கள் விமான மார்க்கமாக வரக்கூடியவர்கள், அவர்கள் ஏர்போர்ட்டில் இருந்தோ அல்லது அந்த பயணத்தில் இருந்தோ அவர்களுக்கு அணிந்து கொள்ள முடியும், குறிப்பாக ஆண்கள் பெண்கள். அல்லது கடல் மார்க்கமாக வரக்கூடியவர்கள் இப்படி அணிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என் அருமையானவர்களே, ஒருவர் அந்த ஆடைகளை அணிந்தவுடன் அவர் இஹ்ராமுக்குள் நுழையப் போவதில்லை, நுழைய மாட்டார். அதிலிருந்து ஒருவர் தல்பியாவை சொல்வதில்லை. மாறாக இஸ்லாம் வகுத்து தந்த அந்த எல்லைகளை அடைந்து, அந்த எல்லைகள் அறிவிக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தில் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து அந்த வணக்கத்துக்குள் நுழைந்ததிலிருந்து அவர்கள் தல்பியாவை கூற ஆரம்பிக்க வேண்டும். என் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இந்த ஹஜ்ஜுடைய வகைகளில், ஹஜ்ஜுடைய வகைகளை உங்களுக்கு நாம் சொன்னோம். அந்த ஹஜ்ஜுடைய வகைகள் மூன்றை இப்பொழுது உங்களுக்கு இங்கு பார்க்கலாம். ஹஜ்ஜின் வகைகளை பொறுத்தவரையில் ஹஜ்ஜை ஒருவருக்கு மூன்று விதத்தில் ஏதாவது ஒரு முறையிலே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னோம். அந்த மூன்று முறைகள் தான் இப்பொழுது உங்களுக்கு இங்கு காண்பிக்கப்படுகின்றன. ஒன்று தமத்து, அடுத்ததாக கிரான், அடுத்ததாக இஃப்ராத். இந்த மூன்று முறைகளில் விரும்பிய முறையை ஒருவருக்கு தெரிவு செய்யலாம். இதிலே தமத்து என்பது சிறந்த முறை என்று நாம் உங்களுக்கு சொன்னோம். அதேபோன்று என் அருமையானவர்களே, அடுத்ததாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய அந்த சுன்னாக்களில் ஒருவர் குளித்துக் கொள்ளுதல், இஹ்ராமுக்கு முன்னர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால் ஒருவர் குளித்துக் கொள்வது என்பது சுன்னாவாக இருக்கிறது. அதேபோன்று தனது உடம்புக்கு மேனிக்கு வந்து மனம் பூசிக்கொள்வது சுன்னத்தாகும். அந்த ஆடைகளுக்கு அல்ல, தாடி அதேபோன்று உடம்புக்கு மனம் பூசிக்கொள்வதும், அதேபோன்று ஒருவர் நியத்து வைத்துக் கொள்வது. நாம் நியத்து வைத்ததை பற்றி சொல்லும் பொழுது ஒருவர் வாகனத்தில் அமர்ந்து நியத்து வைப்பது என்பதுதான் சிறந்த முறையாக, கடல் மார்க்கமாக அல்லது விமானம் மூலமாக இப்படி வரக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்லை அறிவிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து அவர்கள் அந்த வணக்கத்துக்குள் நுழைந்து விடுகிறார்கள். நீங்கள் பார்ப்பது விமான மார்க்கமாக வரக்கூடியவர்கள் எப்படி நியத்து வைக்கின்றார்கள் அந்த குறிப்பிட்ட எல்லை வருகின்ற பொழுது என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த முறைகள் அதற்கு முன்னரே அதற்காக தயாராகி அந்த ஆடைகளை அணிந்தவர்களாக, அந்த துணிகளை அணிந்தவர்களாக அதற்கு தயாராகி குறிப்பிட்ட எல்லை அடைகின்ற பொழுது அவர்கள் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த காட்சிகளை தான் நீங்கள் இதிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக நாம் உங்களுக்கு சொல்வதாம் எல்லைகளை பற்றி. இதற்கு முன்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டிய எல்லைகளை பற்றி. நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் ஹஜ்ஜுடைய அடிப்படை அர்க்கான்கள். ஹஜ்ஜினுடைய அடிப்படை அர்க்கான்களாக திகழக்கூடியவைகள் இவைகள். நாம் அனைவரும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அனைவரும் இதை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் நீங்கள் முதலாவதாக பார்க்கின்றீர்கள் இஹ்ராம் அணிதல். இஹ்ராம் அணிதல் என்று சொன்னால் என்ன? அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்காக ஒருவர் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்பவர் அதற்குரிய நியத்தை வைத்தல், அதற்குரிய நியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இது ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ளது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தால் பிறை ஒன்பதுல வந்து ஒருவர் அரஃபாவிலே தரித்தல். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். அரஃபா ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ் இல்லை. அந்த அளவு மிக முக்கியமானது இரண்டாவதாக இருக்கக்கூடிய அர்க்கான்களில், ஹஜ்ஜுடைய அர்க்கான்களில். அடுத்து நீங்கள் மூன்றாவதாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தவாஃப் அல் இஃபாதா. தவாஃப் அல் இஃபாதாவை பொறுத்தவரையில் இது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். இந்த தவாஃபை நிறைவேற்றுவதும் ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக ஹஜ்ஜுக்குரிய சஈயை ஒருவர் நிறைவேற்றுதல், ஹஜ்ஜுக்குரிய சஈயை ஒருவர் நிறைவேற்றுதல். இந்த நான்கு விடயங்களும் ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ளவைகளாக இருக்கின்றன. என் அருமையானவர்களே, இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் என்பது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவு மிக முக்கியமானவைகளாக, ஹஜ்ஜுடைய அடிப்படைகளாக இவைகள் திகழ்கின்றன. எனவே இது ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ளவைகள். ஹஜ்ஜுடைய அர்க்கான்களை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக நாம் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளுக்கு வருவோம். ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை பொறுத்தவரையில் இதிலே கவனிக்க வேண்டிய ஏழு விடயங்கள் உள்ளன. ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏழு விடயங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் குறிப்பிட்ட எல்லையிலே ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தல். நாம் ஆரம்பத்திலே எல்லைகளை பார்த்தோம், அல்லாஹ்வின் தூதர் வகுத்து தந்த எல்லைகள். அந்த குறிப்பிட்ட எல்லை அடைகின்ற பொழுது ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அந்த நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்தை வைக்காமல் ஒருவர் எல்லையை தாண்டக்கூடாது. அது ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் என்றும் உள்ளவைகள். இவர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜை உம்ராவை நாடி வருகிறார்களோ அவர்கள். அதேபோன்று இரண்டாவது நீங்கள் எடுத்தால் சூரியன் மறைகின்ற வரை ஒருவர் அரஃபாவிலே தரித்திருத்தல், தங்குதல். அரஃபாவில் தங்குதல் ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் என்றும் உள்ள ஒன்றாக பார்த்தோம். ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாக சூரியன் மறைகின்ற வரை அரஃபாவிலே ஒருவர் தரித்திருக்க வேண்டும், முழுமையாக சூரியன் மறைகின்ற வரை. மூன்றாவதாக முஸ்தலிஃபாவில் இரவிலே தங்குதல். அந்த துல்ஹஜ்ஜுடைய பத்தாவது இரவு முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே முஸ்தலிஃபாவிலே ஒருவர் தங்க வேண்டும். நான்காவதாக நீங்கள் எடுத்தால் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகின்ற பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்களில் ஒருவர் மினாவிலே தங்குதல். இது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் நான்காவதாக உள்ளது. ஐந்தாவதாக ஜம்ராக்களில் கல்லெளிதல், ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் சுகரா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா, இந்த ஜம்ராக்கள் மூன்று. அதில் ஜம்ரத்துல் ஊலா என்பது முதலாவதாக இருக்கக்கூடிய ஜம்ரா, அடுத்ததாக ஜம்ரத்துல் உஸ்தா நடுவில் இருக்கக்கூடியது, அடுத்த இறுதியாக இருக்கக்கூடிய ஜம்ரத்துல் அகபா. இந்த மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிவது இந்த மூன்று நாட்கள். பிறை பத்துல கல்லறிய வேண்டும், இறுதி ஜம்ராவில் மாத்திரம். ஏனைய நாட்களில் என்ன செய்ய வேண்டும், மூன்று ஜம்ராக்களிலும் கல்லறிய வேண்டும். அதேபோன்று முடியை மலித்தல் அல்லது நன்றாக குறைத்தல். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் விரல் நுனி அளவு மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய முடிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் முடியை நன்றாக, முடியை மலித்தல் தான் சிறந்தது. ஆனால் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் மிக நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னால், தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் என்ன செய்வார், முடியை குறைத்துக் கொள்வது சிறப்பாகும். அதேபோன்று நீங்கள் எடுத்து பார்த்தால் தவாஃப் அல் விதா, தவாஃப் அல் விதாவை பொறுத்தவரையில் இது பயண தவாஃப், விடைபெறும் தவாஃப். இறுதியாக ஒருவர் மக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இறுதியாக செய்ய வேண்டியதுதான் இந்த தவாஃபுல் விதாவாக இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் இறுதியாக திகழ்கின்றது. இது மாதவிடாய் பெண்கள், அதே போன்று வில்லைப்பேற்றுடைய பெண்கள், இவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பரிகாரமாக எதுவும் கொடுக்க வேண்டியதும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஏதாவது விடுபடும் பொழுது, ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஏதாவது விடுபடும் பொழுது அதற்கு குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை குர்பானி செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்று விடுபடும் பொழுது அதற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டை அதற்கு பரிகாரமாக கொடுக்க வேண்டும். ஆனால் ஹஜ்ஜுடைய அர்கான்களில் ஏதாவது விடுபடும் பொழுது அதற்கு ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவு மிக முக்கியமாக இருப்பவைகள் ஹஜ்ஜுடைய அர்கான்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இதுவரை நாம் பார்த்த விடயங்கள், உங்களுக்கு சொன்ன விஷயங்கள், ஹஜ்ஜுடைய அர்கான்கள், அதே போன்று ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், இவைகளை பற்றி உங்களுக்கு சொன்னோம். என் அருமை சகோதரர்களே, இப்பொழுது நாம் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்துகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தினாலும், இங்கே உங்களுக்கு காட்டப்படுகிறது இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்துகளை பற்றி. நகங்களை வெட்டுதல், அக்குள் முடிகளை களைதல், மறைவிடத்தின் முடிகளை களைதல், இஹ்ராமுக்காக ஒரு குளித்தல், மனம் பூசிக்கொள்ளுதல், உடையில் அல்ல உடம்பில் மாத்திரம், தலைமுடிக்கு தாடி மயிர்களுக்கு மனம் பூசுவது சிறப்பானது, அதேபோன்று இஹ்ராம் ஆடை பொறுத்தல், ஆண்களுக்கு வெண்மையாக இருத்தல். இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், பெண்களுடைய இஹ்ராமுடைய அந்த ஆடையை பொறுத்தவரையில் அது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கிடையாது. அது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும், அல்லது வெள்ளை நிறத்திலோ அல்லது பச்சை நிறத்தில், இப்படி ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் தான் பெண்களுடைய இஹ்ராம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோ விதியோ கிடையாது. அவர்கள் ஒரு விரும்பிய நிறத்தை தெரிவு செய்து கொள்ளலாம், ஆனால் அந்த ஆடை என்பது இஸ்லாமிய வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். பெண்களுடைய ஆடை என்பது எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரையில் அது மெல்லிய ஆடையாகவோ அல்லது உடலுடைய பருமன்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலோ அந்த ஆடைகள் அமையக்கூடாது. அந்த ஆடைகள் எதுவும் ஃபித்னாக்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அமைந்துவிடக்கூடாது. ஏன்னா ஒரு புனிதமான இடத்துக்கு செல்கிறோம், ஒரு அல்லாவால் புனிதப்படுத்தப்பட்ட இடத்துக்கு ஒரு சிறந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய செல்லக்கூடிய பெண்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபித்னாவை ஏற்படுத்துகின்ற விதத்தில் தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், இவர்கள் அந்த புனித அந்த பகுதிக்குள் ஒரு அநியாயத்தை செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொண்டு அவர்களை நாம் சோதிப்போம், சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பெண்கள் பயப்பட வேண்டும் எந்த விஷயத்தில், தங்களுடைய ஆடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது ஃபித்னாவை ஏற்படுத்துகின்ற விதத்திலே ஆடைகள் அமைந்துவிடக் கூடாது. அதற்கு மாறாக அந்த ஆடை இஸ்லாமிய வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஏனைய பெண்களுடைய ஏனைய ஆண்களுடைய சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்பக்கூடிய விதத்திலே அந்த ஆடைகள் அமைந்துவிடக் கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான், அந்த பகுதிக்குள் ஒருவர் பாவங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனை இருக்கிறது என்று. எனவே பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆடையிலே மற்றும் ஒரு வரையறை இருக்கிறது. என்ன வரையறை என்று சொன்னால், பெண்கள் இஹ்ராமின் பொழுது தங்களுடைய முகத்தை திறந்திருக்க வேண்டும். தங்களுடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும், திறந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய இரு மணிக்கட்டுகள் இருக்கின்றதே, அந்த இரு மணிக்கட்டுகளையும் என்ன செய்ய வேண்டும்? அவைகளுக்கு ஏதும் சாக்ஸ் போன்றவைகளை, அதாவது கையுறைகள் போன்றவைகளை அணிந்து கொள்ளக் கூடாது. அப்படி அணிந்து கொள்ளாமல் தங்களுடைய முகத்தை திறந்து கொள்ள வேண்டும், இரு மணிக்கட்டுகளையும் திறந்திருக்க வேண்டும். அந்நிய ஆண்கள் நெருங்கி வருகின்ற நேரத்தில் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பெண்கள் முகத்தை தொடர்ச்சியாக மூடுவது என்பது இஹ்ராமிலே கிடையாது. அவர்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும். அந்நிய ஆண்கள் நெருங்கி வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு முகத்தை மூடிக்கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி சஹாபிய பெண்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இவைகள் பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடை விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னத்துகளை பார்ப்போம். ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்து விட்டார், அப்படி நீயத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், தல்பியாவை சொல்லுதல். ஆண்கள் அதை சப்தமிட்டும் பெண்கள் மௌனமாகவும் தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்திலே தல்பியாவை சொல்ல வேண்டும். அதை நாம் விரிவாக பின்னால் பார்ப்போம். இரண்டாவதாக ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல், அல்லது கையால் தொட்டு கையை முத்தமிடுதல், அல்லது அதன்பால் சைகை செய்தல். மூன்றாவதாக தவாஃபின் போது, அதாவது உம்ராவுக்குரிய தவாஃப், தவாஃப் அல் குதும், ஒருவர் மக்காவுக்கு சென்றவுடன் செய்யக்கூடிய அந்த முதலாவது தவாஃப், அந்த தவாஃபின் பொழுது ஆண்கள் தங்களுடைய அந்த இஹ்ராமுடைய ஆடை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், வலது பஜத்தை திறந்தவர்களாக, வலது பஜத்தை திறந்த நிலையில் அந்த ஆடையை, அந்த துணியை போட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு அரபியில் அல் இல்திபா என்று சொல்லப்படும். நான்காவதாக தவாஃபுடைய முதல் மூன்று சுற்றுகளிலும் நடையில் வேகமாக நடந்து பாதங்களை நெருக்கி வைத்து நடக்க வேண்டும். இது ஆண்களுக்கு மாத்திரம் உரியது. இதற்கு அர் ரமல் என்று சொல்லப்படும். இது பெண்கள் அமைதியாகத்தான் செல்ல வேண்டும், ஆண்கள் வேகமாக அந்த முதல் மூன்று சுற்றுகளில் வேகமாக ஓடுவது. ஏனென்றால் மக்கா காஃபிர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்திலே மதீனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்கள் ஏதோ நோய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு எதிராக, இல்லை, நாம் திடகாத்திரமாகத்தான் இருக்கிறோம், நாம் பலமாகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக முதல் மூன்று சுற்றுகளை வேகமாக ஓடுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே முதல் மூன்று சுற்றுகளை இவ்வாறு அமைத்துக் கொண்டு ஏனே நான்கு சுற்றுகளை அமைதியாக நிறைவு செய்ய வேண்டும். ஐந்தாவதாக தவாஃபை நிறைவேற்றியதன் பிறகு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் ஒருவர் தொழுது கொள்வது. முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ், இந்த இரண்டு சூராக்களை ஓதிக்கொள்ளுதல். ஆறாவதாக ஜம்சம் நீர் அருந்துதல். ஏழாவதாக சாய் செய்வதற்கு முன்னால் முடிமாயின் மீண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒருவர் முத்தமிடுதல். இவைகள் எல்லாம் ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. என் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இதுவரை உங்களுக்கு தெளிவுபடுத்தியவைகளில் ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்ததன் பிறகு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களை பற்றி உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். என் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் அடுத்ததாக ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்ததன் பிறகு தடுக்கப்பட்ட அம்சங்கள் என்ன, என்ன என்ன அம்சங்கள் தடுக்கப்படுகின்றன, இதை பற்றி நமக்கு ஒரு போதிய ஒரு அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதிலே ஒன்பது விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டியவைகள், ஒன்பது விடயங்கள் உள்ளன, அவைகள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாக உள்ளன. இதிலே முதலாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டும், உடம்பில் உள்ள முடிகளை ஒருவர் நீக்குதல். தலை உட்பட ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்து விட்டார், அந்த வணக்கத்துக்குள் நீயத்து வைத்து நுழைந்து விட்டார், அதிலிருந்து அவருக்கு தடுக்கப்படக்கூடிய அம்சங்களில் முதலாவதாக உடம்பில் உள்ள முடிகளை நீக்குதல், எந்த தலையை உட்பட ஏனைய இடங்களில் முடிகளை நீக்குதல் என்பது தடுக்கப்பட்டுள்ளது. அவரை அறியாமல் முடிகள் விழுவது என்பது அதற்கு குற்றமாக கருதப்பட மாட்டாது, அவர் வேண்டுமென்று தெரிந்து செய்கின்ற பொழுது அது குற்றமாக கருதப்படும். இரண்டாவதாக ஒருவர் நகங்களை வெட்டுதல் என்பது தடுக்கப்பட்ட அம்சம். மூன்றாவதாக உடையிலோ உடம்பிலோ ஒருவர் மனம் பூசிக்கொள்ளுதல், இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்து விட்டார், அதற்கு பிறகு மனம் பூசுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் பூசியதனுடைய வாசம் இருக்கும் என்றால் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைப்பதற்கு முன்னால் சுன்னத்தான குளிப்பை, தவாஃபுக்குரிய அந்த சுன்னத்தான இஹ்ராமுக்காக குளித்துவிட்டு அவர் மனம் பூசிக் கொள்கிறார் என்றால், அந்த மனம் நியத்து வைத்ததன் பிறகும் இருக்கிறது என்றால் அது குற்றம் இல்லை. ஆனால் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு மனம் பூசுவது தடுக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் தைத்த ஆடைகளை அணிதல், ஆண்கள் எந்த ஒரு தைத்த ஆடைகளையும் அணியக்கூடாது. அவர்கள் உடம்பிலே வெறுமனே அந்த இரண்டு வெள்ளை துணிகள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். உள்ளாடைகளோ எந்த ஆடையோ இருக்கக்கூடாது. அந்த இரு வெள்ளை துணிகள் மாத்திரம்தான் ஆண்கள் அணிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கடிகாரம், பெல்ட், கண்ணாடி இவைகள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறது. காலுறைகள் அணிவது, காலுறைகள் கூட அணியக்கூடாது. பாதணிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே காலுறைகளை அணியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் கரண்டைக்கு மேலுள்ள பகுதிகளை வெட்டி கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆண்கள் தலையை மூடுதல், ஆண்கள் தலையை மூடுவதும் தடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாறாக ஒருவர் தனது பொதியை சுமந்து செல்கிறார், தனது பொதியை தனது பொருட்களை சுமந்து செல்கிறார் என்றால் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. ஏன், அவரது நீயத்து வந்து தலையை மறைப்பதாக இல்லை, தனது பொருட்களை சுமந்து செல்வது. ஆனால் அதை சுமந்து செல்கின்ற பொழுது அந்த நீயத்து வந்து விடக்கூடாது. எந்த நீயத்து? இதன் மூலமாக தலையை மறைத்துக் கொள்கிறேன் என்ற நீயத்து வந்தால் அது ஒரு தவறாக அங்கு கருதப்படும். அதற்கு மாற்றமாக அந்த பொதியை சுமந்து கொள்வதுதான் அவரது நோக்கம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குடை போன்றவைகளை பயன்படுத்துவதில் எந்த குற்றமும் இல்லை. அதே போன்று வாகனம், கூடாரம், அதற்கு கீழ் நிழலுக்காக ஒருவர் இருக்கிறார், அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஹஜ்ஜிலே அவர்களுக்காக நிழல் பிடிப்பதற்கு என்ன செய்தார்கள், ஒரு துணியை மேலாக பிடித்திருந்தார்கள் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஹஜ்ஜிலே நாம் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அந்த முறையிலே பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, தலையை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, மூடக்கூடாது. சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வெள்ளை துணியாலே தலையை மூடிக்கொள்கிறார்கள் சூட்டினுடைய வெப்பத்தின் காரணத்தால். இது கூடாது. நினைவு வந்து சிலர்கள் மறதியிலே போட்டாலும் நினைவு வந்தவுடன் என்ன செய்யணும், அதை எடுத்துவிட வேண்டும். மறதியிலே போட்டால் குற்றம் இல்லை. ஒருவர் அதை அறியாமல் மறதியிலே போட்டால் நினைவு வந்தவுடன் அதை என்ன செய்யணும், அகற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஆண்கள் தலையை மூடுதல் பார்த்தோம். ஆறாவதாக முத்தமிடுதல், இந்திரியத்தை வெளிப்படுத்துதல், கணவன் மனைவியுடைய இந்த விஷயங்கள், இவைகள் அனைத்தும் தடுக்க சொன்ன வார்த்தை இந்த அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எதிலும் ஈடுபடக்கூடாது, இது ஹராம். அதே போன்று கணவன் மனைவியுடைய அந்த இல்லறம், உடலுறவு என்பதும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்று திருமண ஒப்பந்தம் செய்தல், சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து இந்த இஹ்ராம் அணிந்த நிலையிலே சில திருமணங்கள் எல்லாம் பேசுகிறார், திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அது கூட கூடாது. என்ன செய்யலாம், எனது மகனுக்கு உங்களுடைய அங்க பக்கமா யாராவது ஒருவர் இருந்தா பாருங்க, இப்படியான பேச்சுக்கள் இவைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். என்ன, இப்படியான பேச்சுக்கள் கூட என்ன செய்யலாம், வரலாம். சிலர்கள் என்ன செய்வாங்க, இப்படியான திருமண பேச்சுக்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். இவைகள் அனைத்தை விட்டும் விலகி இருக்க வேண்டும். அதே போன்று வேட்டையாடுதல், வேட்டையாடுதலும் கூடாது. வேட்டையாடுதல் என்பது இரண்டு விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவர் இஹ்ராம் அணிந்த நிலையிலே வேட்டையாடக்கூடாது. அந்த ஹரம் என்ற அந்த புனித எல்லைக்குள் ஒருவர் இஹ்ராமோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் அங்கே வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த ஹரம் என்ற புனித பகுதிக்குள் அதுபோக இஹ்ராம் அணிந்தவர் வேட்டையாடுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட அம்சங்களாக உள்ளன. இதிலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது எதுவும் நிகழ்ந்து விடாமல். இதிலே நாம் கவனிக்கக்கூடிய முதலாவது அந்த முக்கிய குறிப்பில் பாருங்க, மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்களில், மேற்கூறப்பட்ட ஆறண்டா இதுவரைக்கும் அந்த முத்தமிடுதல், இந்திரியத்தை வெளிப்படுத்தல், அதுவரை அந்த ஆறு அம்சங்கள், மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்களில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக பின்வரும் மூன்றில் ஒன்றை செய்ய வேண்டும். இதிலே விரும்பியதை தெரிவு செய்வதற்கு அவருக்கு என்னது முழு அனுமதி இருக்கிறது. ஒரு ஆட்டை குர்பானியாக என்ன செய்யறது, கொடுக்க வேண்டும். அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும், நாம் சாப்பிடக்கூடாது, அது அங்கே நிறைவேற்றப்பட வேண்டியது. அடுத்ததாக ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், ஒருவருக்கு 1.5 கிலோ வீதமாக இந்த உணவு, இப்படி ஆறு ஏழைகளுக்கு உணவளித்தல், அல்லது மூன்று நோன்புகளை ஒருவர் மக்காவிலே நோற்றல், இதிலே விரும்பியதை ஒருவருக்கு என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். எனவே நறுமையானவர்களே, இது நாம் மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்கள், முதலாவது உள்ள ஆறு அம்சங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக உள்ள அந்த ஆறு அம்சங்களில் ஏதாவது நிகழ்ந்துவிடும் என்றால், மேற்கூறிய ஏழாவது அம்சமான இஹ்ராம் அணிந்த நிலையிலே ஒருவர் உடலில் ஈடுபடுவது, இது ஒரு கொடிய பாவமாகும், குற்றமாகும். இத்தடையை மீறி முதலாவது இஹ்ராமிலிருந்து விடுபடுவதற்கு முன்னால் அந்த தவறை செய்தால், அப்படி நடந்து கொண்டால் அவர் பின்வரும் தண்டனைக்குள்ளாகின்றார். முதலாவது இஹ்ராம் என்றால் என்ன என்றதை நாங்கள் பின்னாடி சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். முதலாவது இஹ்ராம் என்று சொல்லும் பொழுது பத்தாவது நாள், அந்த யவ்மன் நஹர் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது நாள் ஒருவர் என்ன செய்யறாரு, அந்த சூரியன் உதயத்துக்கு பிறகு இறுதி ஜம்ராவிலே கல்லெறிகின்றார். அதே போன்று அவர் அறுத்து பலியிடுகின்றார், தனது முடியை மலித்துக் கொள்கிறார் அல்லது குறைத்துக் கொள்கிறார். இதுல ஏதாவது ரெண்டு செய்துவிட்டாலும் அவர் என்ன செய்யறாரு, முதல் இஹ்ராமிலிருந்து அவர் விடுபடுகின்றார், வெளியேறுகின்றார். இந்த முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் இல்லைங்களா, இந்த முதல் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் இந்த தவறு நடக்கும் என்றால், இந்த உடல் உறவு என்பது நடந்துவிடும் என்றால், அவர்கள் முதலாவது அவங்க என்னது பாவம் செய்தவராகின்றார். இந்த பக்கம் கவனிங்க, பாவம் செய்தவராகின்றார். அடுத்ததாக அவரது ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய அமல்களை செய்து முடிக்க வேண்டும். மீண்டும் அவர் வரக்கூடிய எதிர்வரக்கூடிய வருடத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். குற்றப்பரிகாரமாக மீண்டும் ஹஜ் செய்யும் பொழுது ஒரு ஒட்டகத்தை அவர் அறுத்து கொடுக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் அவர் செய்ய வேண்டும். முதலாவது இஹ்ராமிலிருந்து விடுபட்டு இரண்டாவது கவனிங்க, முதலாவது இஹ்ராமிலிருந்து விடுபட்டு இரண்டாவது இஹ்ராமிலிருந்து, அதாவது தவாஃபுல் இஃபாதா செய்வதற்கு முன்னால், ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்வதற்கு முன்னால் மனைவியோடு ஒருவர் இணைந்தால் அவர் மீது குற்றப்பரிகாரமாக அவரோட ஆடு கொடுப்பது அவசியமாகும். இந்த சட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கிய குறிப்பு மூன்றாவது குறிப்பு பாருங்க, எட்டாவது அம்சமான திருமண ஒப்பந்தம் செய்யும் நிலை ஏற்பட்டால் அதற்காக அவர் தௌபா செய்ய வேண்டும். தெரியாம ஏதோ செஞ்சிட்டாரு அப்படி என்று வரும்பொழுது அதற்கு அவர் தௌபா செய்வது, அதற்குரிய பரிகாரம். முக்கிய குறிப்பு நான்காவதை கவனியுங்கள், ஒன்பதாவது அம்சமான வேட்டையாடுதல், கடல் வேட்டை அல்ல தரை மார்க்கமான அந்த வேட்டை, வேட்டையாடும் பொழுது எத்தனை பிராணிகளை அவர் வேட்டையாடுகின்றாரோ அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு அத்தனை ஆடுகளை குற்றப்பரிகாரமாக அதற்கு கொடுக்க வேண்டும். எனவே இவைகள் தான் அதற்குரிய பரிகாரங்கள். எனவே நறுமையானவர்களே, நாம் இவைகளை பற்றிய ஒரு தெளிவிலே இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்கள், நாம் அந்த நியத்து வைக்கக்கூடிய முறைகளை உங்களுக்கு பார்த்தோம். நியத்து வைக்கக்கூடிய எப்படி அந்த ஒருவர் தமத்து முறையில் செய்யக்கூடியவர், இஃப்ராத் முறையில செய்யக்கூடியவர், கிரான் முறையில செய்யக்கூடியவர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதை மறுபடியும் வேண்டுமென்றால் உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். தமத்து முறையில ஹஜ் செய்யக்கூடியவர் எப்படி தனது நியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று கிரான் முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் எப்படி தனது நியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் தான் எப்படி தனது நியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர் என்ன வார்த்தைகளை கூற வேண்டும், அதே போன்று ஏதாவது ஒரு பயணத்தில் தடங்கள் ஏற்படும் என்று பயந்தால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன, அல்லாஹுமின் ஹபசனி ஹாபிசுன், ஹபஸ்தனி, இவைகள் எல்லாம் இதற்கு முன்னர் தெளிவுபடுத்தினாலும் மறுபடியும் நீங்கள் பார்ப்பதற்காக இங்கு உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நாம் இப்பொழுது இங்கே கவனிக்க வேண்டிய அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஒருவர் இந்த ஹஜ்ஜுடைய மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் நியத்து வைத்ததன் பிறகு, இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததன் பிறகு அவர் என்ன செய்யறாரு, அவர் கவனிக்க வேண்டிய அம்சங்கள்ல பல சுன்னத்துக்களை நாம் சொன்னோம், பல சுன்னாக்களை உங்களுக்கு சொன்னோம். அதிலே ஒருவர் நியத்து வைத்ததன் பிறகு அவர் மக்காவை நோக்கி, அந்த புனித நகரத்தை நோக்கி பயணம், தனது பயணத்தை மேற்கொள்கின்றார். அந்த நேரத்தில் அவர் அதிகம் அதிகம் கூற வேண்டியது தல்பியாவை, அவர் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டியத அவர் தல்பியாவை தான் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தல்பியாவினுடைய சிறப்பு என்ன, நமது வாழ்நாளில் நமக்கு தல்பியா சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் தான் கிடைக்குது. இப்பெல்லாம் தல்பியா சொல்லலாமாண்டா முடியாது, அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் தல்பியா சொல்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் நமது வாழ்க்கையில் கிடைக்குது. அந்த தல்பியாவினுடைய சிறப்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அதானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅமரனி அன் ஆமுரு அஸ்ஹாபி வமன் மஅய அன் யர்ஃபஉ அஸ்வாதஹும் பில் இஹ்லால் அவ் கால பித்தல்பியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள், வந்து எனக்கும் என்னோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் எதை கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் தல்பியாவின் பொழுது சப்தத்தை உயர்த்துங்கள் என்று கட்டளையிட்டார்கள். தல்பியாவின் பொழுது என்ன செய்ய, சப்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். என அதிகமானவர்கள் இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க, அலட்சியமாக என்ன செய்யறாங்க, இந்த தல்பியாவெல்லாம் சரியாக சொல்றது கிடையாது. என் அருமை சகோதரர், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹு தஆலா தனது மலக்கை, அந்த வகையை கொண்டு வரக்கூடிய மலக்கை அனுப்பி என்ன சொல்கிறான், தல்பியாவில் நீங்கள் சப்தத்தை உயர்த்துங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹதீதை நாம் அபூதாவுதிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜை நீங்கள் எடுத்தால் அந்த ஹஜ்ஜுடைய முறையை விளக்கக்கூடிய நபித்தோழர்கள் அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறாரு, அதாவது சஹாபாக்களுடைய சப்தம் எல்லாம் தல்பியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குலுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில இருந்தது, நான் அதை செய்யமடுத்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அப்படி அந்த தல்பியாவை அவர்கள் சப்தமிட்டு சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. மற்றொரு செய்தியை உங்களுக்கு திருமீதியிலே பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் முஸ்லிமின் யுலப்பி, யாராவது ஒரு முஸ்லீம் தல்பியாவை சொல்கின்ற பொழுது அவருக்கு வலதிலே இருக்கக்கூடிய அவருக்கு இடதிலே இருக்கக்கூடிய கற்கள் மரங்கள் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்ன செய்கின்றது, அந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியிலே, அதுவும் திருமீதியிலே வரக்கூடிய செய்தி, அந்த செய்தியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அய்யுல் ஹஜ் அஃதல், ஹஜ்ஜிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது அல் அஜ்ஜு வஸ்ஸஜ் என்று சொல்கிறார்கள். தல்பியாவை சப்தமிட்டு சொல்வதும் அறுத்து பலியிடுவதும் ஹஜ்ஜிலே மிகச் சிறந்த காரியங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையானவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆண்கள் தல்பியாவை சப்தமிட்டு சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்தில் இதை சொல்ல வேண்டும். என் அருமையானவர்களே, இது இஸ்லாத்தினுடைய ஒரு பெரும் அடையாள சின்னமாக இருக்கிறது தல்பியா. இதை நாம் ஒரு உணர்வு பூர்வமாக இந்த தல்பியாவுடைய வார்த்தைகளை எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது, இதில் நீங்கள் லெப்பை கன்ற வார்த்தையை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த லெப்பை கன்ற வார்த்தை திரும்ப திரும்ப நான்கு முறை வருகின்றன. லெப்பை கன்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு நாம் முழுமையாக அடிபணிதல், அந்த அடிமைத்துவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. உனக்கு அடிபணிந்தவனாக உனது சமூகம் வந்திருக்கிறேன், நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்ற அந்த அடிமைத்துவத்தை நாம் சப்தமிட்டு கூறுகிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அடியான் என்று சொல்கிறோம். அது மாத்திரமா, லா ஷரீகலக், உனக்கு எந்த ஒரு இணையுமே இல்லை, நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், அருள் எல்லாம் உனக்கு சொந்தமானவைகள், ஆட்சி உனக்கு சொந்தமானது, உனக்கு நிகராக இணையாக யாருமே இல்லை. என் அருமை சகோதரர்களே, இந்த ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும். இது பூமியில் நிலைநாட்டப்படுவதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். எனவே நறுமையானவர்களே, நாம் ஒருபோதும் ஷிர்க், இணை வைத்தல் என்பதன் பக்கம் சாய்ந்து விடவே கூடாது. அது நமது வாழ்க்கையிலே அதனுடைய தூசும் அதனுடைய புகையோ படிந்துவிடக்கூடாது. அந்த அளவு நாம் ஏகத்துவவாதிகளாக ஓரிரை கொள்கை ஆணித்தரமாக நமது உள்ளங்களிலே வேரூன்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே பெண்கள் இந்த தல்பியாவை தங்களுக்கு கேட்கக்கூடிய அளவிலும் ஆண்கள் இதை சப்தமிட்டும் சொல்ல வேண்டும். எதுவரை இதை சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை, தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை இந்த தல்பியாவை சொன்னவர்களாகவே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இப்பொழுது தவாஃபுக்கு வருவதற்கு முன்னால், தவாஃபுக்கு ஒருவர் வருவதற்கு முன்னால் ஒருவர் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைதல், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் ஒருவர் நுழைதல், இதிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைகின்ற பொழுது ஒரு பிரத்யேகமான ஒரு முறை அப்படி கிடையாது. மாறாக ஏனைய மஸ்ஜிதுகளுக்குள் நாம் நுழையும் பொழுது என்ன முறையை நாம் மேற்கொள்கின்றோமோ, கடைபிடிக்கின்றோமோ, அதே முறையிலே நாம் நுழைவது. பாபு சலாம் வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்ற ஒரு ஹதீஸ் இடம்பெற்றாலும் அது ஒரு பலவீனமான ஹதீஸ், ஒரு ஜாயிஃபான ஹதீஸ், அப்படி இடம்பெற்றிருக்கிறது. ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் கிடையாது. என் அருமை சகோதரர்களே, ஒருவர் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைகின்ற பொழுது தனது வலது காலை முன்வைத்தவராக அல்லாஹும்மா அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக் என்று கூற வேண்டும். யா அல்லாஹ், உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து விடுவாயாக என்று கூறியவராக அவர் அந்த மஸ்ஜிதுக்குள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவது. இதை தவிர வேறு பிரத்யேகமான எந்த ஒரு விசேஷ துவாவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் பதிவாகவில்லை. காபாவை பார்த்தவுடன் ஓதுகின்ற துவா என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பலவீனமான சில செய்திகள் காணப்பட்டாலும் சஹீஹான செய்திகள் எதுவும் இடம்பெறவில்லை. எனவே ஒருவர் இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழையும் பொழுது தனது வலது காலை முன்வைத்தவராக அல்லாஹும் அஃப்தஹலி அப்வாப ரஹ்மத்திக் என்று கூறியவராக அவர் நுழைய வேண்டும். ஏதாவது ஃபரலான தொழுகையுடைய நேரமாக இருக்கும் என்றால் அந்த ஃபர்து தொழுகையை முடித்துவிட்டு அவருக்கு தவாஃபை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த மஸ்ஜிதுக்குரிய இரண்டு ரக்காத்துகள் என்ற தொழுகை கிடையாது. அந்த ஹஜ்ஜை உம்ராவை நாடி வந்திருக்கக்கூடியவர்கள் நேராக தவாஃபை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டும். என் அருமை சகோதரர்களே, தவாஃபை நாம் பார்க்கின்ற பொழுது தவாஃபை பொறுத்தவரையில் தவாஃபை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது இதிலே முதலாவதாக இதிலே பார்ப்போம். தவாஃபை பற்றி உங்களுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம் இங்கு தரப்படுகின்றது. தவாஃப் என்பது ஏழு சுற்றுகளாகும். காபாவை ஒரு ஏழு முறை வலம் வருவதுதான் தவாஃப். ஹஜ்ரல் அஸ்வத்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அதை முத்தமிட்டவராக அல்லது அதை தொட்டவராக, தொட்டு அந்த கையை முத்தமிட்டவராக அல்லது அதன்பால் சைகை செய்தவராக ஆரம்பிக்க வேண்டும். ருக்னுல் யமானியை தொடுவது, யமன் தேசத்தை நோக்கி அந்த தூண் என்று சொல்கின்றோமா இல்லையா, அதை தொடுவதும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. தொட முடியாத போது அதன்பால் சைகை செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. தவாஃபின் போது ஒருவர் உதுவோடு இருப்பது சிறந்தது. முதல் மூன்று சுற்றுகளில் கால்களை நெருக்கி வைத்து வேகமாக நடப்பது இதற்கு ரமல் என்று சொல்லப்படும். தவாஃபின் போது ஆண்களுக்கு வலது புஜம் திறந்திருக்க வேண்டும், அதற்கால் இல்திபா என்று சொல்லப்படும். தவாஃபின் பொழுது திக்ர்களில் துவாக்களில் ஈடுபடுவது விரும்பத்தக்கது. ருக்னுல் யமானி ஹஜ்ரல் அஸ்வதுக்கு மத்தியிலே ஓத வேண்டிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். இந்த இது வந்து அதுல தெரியுது இல்ல, இதை கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ரல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடம் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க இங்கு பார்க்கிறீர்கள். இந்த ஹஜ்ரல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஒருவர் அதன்பால் சைகை செய்தவராக அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். அதை தொடுகின்ற பொழுது என்று செய்து வருகிறது. சைகை செய்த பொழுது நபி அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள் என்றுதான் செய்திகள் பார்க்க முடிகிறது. எனவே ஒருவர் அதை முத்தமிடுவது என்பது சிறந்ததாக இருக்கிறது. முத்தமிட முடியும் என்றால் முத்தமிடுவது, கூட்டம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது என்றால் அதை முத்தமிட முடியாத நிலையிலே அதை கையால் தொட்டு கையை முத்தமிட அப்படி செய்யலாம். அதற்கு முடியாது என்று சொன்னால் அதன்பால் சைகை செய்தவராக அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். என் அருமை சகோதரர்களை, தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இங்கே ஆண்கள் கவனிக்க வேண்டிய விடயம்தான் தங்களுடைய வலது புஜத்தை திறந்திருப்பது. இங்கு நீங்க பார்க்கறது போல என்னது, வலது புஜம் என்ன செய்ய வேண்டும், திறந்திருக்க வேண்டும். வலது புஜம் திறந்திருப்பது என்பது தவாஃபுக்கு மாத்திரம் உரிய ஒன்று. நன்றாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நமது உள்ளங்களில், வலது புஜம் திறந்திருப்பது என்பது அந்த தவாஃபுடைய ஏழு சுற்றுகளில் மாத்திரம் உள்ள ஒன்று. ஏனைய எல்லா நேரங்களிலும் வலது புஜம் என்பது மறைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும், அது மூடப்பட்டு தான் இருக்க வேண்டும். தவாஃபின் போது மாத்திரம் தான் இந்த வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்படி காபாவை தனது இடதுபுறத்துக்கு ஆக்கியவராக அல்லாஹ் அக்பர் என்று கூறி ஒருவர் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்படி இவர் இந்த தவாஃபை ஆரம்பித்து இப்படி வரும்பொழுது இந்த இடத்திலே இருக்கிறது ருக்னுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கிய தூண் என்று சொல்வோம். இந்த ருக்னுல் யமானி ஒருவருக்கு தொடலாம். இதை தொட முடியாத பட்சத்தில் இதன்பால் சைகை என்பது கிடையாது. இந்த இடத்திலே ஓதக்கூடிய துவாதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நன்மையை தா, நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்ற துவாவை ஓத வேண்டும். இப்படி என் அருமை சகோதரர்களே, இந்த ஏழு சுற்றுகள், ஒவ்வொரு சுற்றின் போதும் நாம் காபா இந்த ஹஜ்ரல் அஸ்வதை அடைகின்ற பொழுது அதன்பால் சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். அதை முத்தமிட முடியாத பட்சத்தில் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுகிறோம் என்ற பெயரிலே பிறரை நோவினை செய்வது, பிறரை நோவினைக்குள்ளாக்குவது, அங்கு நோயாளிகள் இருப்பார்கள், வயோதிபர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சிலர்கள் என்ன செய்வாங்க, தங்களோட அந்த சக்தியை பலத்தை வெளிப்படுத்துற மாதிரி அதை ஏதோ ஒரு வீரம் என்ற நோக்கத்தில் அப்படி எல்லாத்தையும் உடைச்சிட்டு போறது, இது அனுமதிக்கப்பட மாட்டாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உமர் ரலி அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீர் ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மனிதராக இருக்கின்ற, இந்த கல்லை முத்தமிடுகின்ற பொழுது பிறரை நோவித்துவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் வணக்கம் என்ற பெயரில் அந்த இடத்தில் பிறரை என்ன செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது. அதற்கு முடியும் என்றால் அப்படி முத்தமிடுவது, அதற்கு முடியாத பட்சத்திலே நாம் அதன்பால் சைகை செய்து ஆரம்பிப்பது. இந்த இடத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம், கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது, அடிப்படையான விஷயம். அது என்ன, இந்த ஹஜ்ரல் அஸ்வத் என்பது இதற்கு ஏதும் ஒரு சக்தியோ இதற்கு ஏதும் ஒரு ஆற்றலோ இருப்பதாக ஒரு முஸ்லீம் நினைத்துவிடக் கூடாது. இதற்கு ஏதோ ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது, அல்லது ஒரு விசேஷமான சக்தி இருக்கிறது, அல்லது ஒரு விசேஷமான இதற்கென்ற ஒரு பிரத்யேக பரக்கத் அப்படி என்று எண்ணிவிடக் கூடாது. ஏன் எண்ணிவிடக் கூடாது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லை பார்த்து சொல்கிறார்கள், நீ ஒரு கல் என்று சொல்கிறார்கள். இந்த உன்னை அல்லாஹ்வின் தூதர் முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்வதற்கு உனக்கு சக்தி கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முத்தமிடுவதை பார்த்தேன், அதன் பிறகு நான் முத்தமிடுவதை விடவே இல்லை. அல்லாஹ்வின் தூதரை தான் அவர்கள் அங்கு பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை தான் பின்பற்றினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது எண்ணம் எல்லாம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் இதை முத்தமிட்டு ஆரம்பித்தார்கள், அவர்கள் அதை தொட்டு ஆரம்பித்தார்கள், அவர்கள் அதன்பால் சைகை செய்து ஆரம்பித்தார்கள், அதனால் நாம் செய்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றுகிறோமே தவிர அதற்கு ஏதோ பிரத்யேகமான சக்தி இருக்கிறது நினைத்து விடக் கூடாதேன். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையான லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முரணானது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்னது? அனைத்தின் மீதும் ஆற்றலுடன் அல்லாஹ், அவன் தான் ஏதோ ஒரு நன்மையை செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ யாருக்கு சக்தி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த அடிப்படை கொள்கையில நாம் மிக தெளிவாக இங்கு இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த தவாஃபினுடைய 7 சுற்றுகளின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னவென்றால், சிலர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் பிரத்யேகமான துவாக்களை ஓதுகிறார்கள். சில புத்தகங்கள் அதற்காக நாம் பார்க்கிறோம் வெளியிடப்பட்டுள்ளன. சில புத்தகங்கள் எப்படி இருக்கிறது என்றால், முதல் சுற்றுக்கென்று சில துவாக்கள், இரண்டாவது சுற்றுக்கென்று சில துவாக்கள், மூன்றாவது சுற்றுக்கென்று சில துவாக்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தரவில்லை. நபி அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள், அதைத்தான் இங்கு போட்டிருக்கிறோம். ருக்னுல் யமானி ஹஜர் அஸ்வதுக்கு மத்தியில் ஓத வேண்டிய துவா. அதை தவிர வேறு ஏதும் விசேஷமான துவாக்களை நபி அவர்கள் நமக்கு என்ன செய்யல, கற்றுத்தரவில்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவாஃபுடைய காட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தவாஃபுடைய சில காட்சிகள் நீங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. தவாஃபுடைய சில காட்சிகள், அதை நாம் அந்த தவறுகளையும் கொஞ்சம் சொல்லுவோம். தவறுகளை பொறுத்தவரையில் இப்படி விசேஷமான எந்த துவாவோ பிரத்யேகமான துவாவோ இல்லை. அடுத்ததாக இங்கு நீங்கள் ஒரு மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் அந்த நுழையக்கூடிய காட்சிகள், அதை பற்றி அதனுடைய ஒழுங்குகளை பற்றி உங்களுக்கு சொன்னோம். அதே போன்று தவாஃபின் பொழுது நீங்கள் பார்ப்பது போன்று வலது புஜங்கள் திறக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டும். ஆண்கள் முதல் 3 சுற்றுகளில் வேகமாக ஓடுவதென்பது யாருக்குரியது? ஆண்களுக்கு மாத்திரம் உரியவைகள், பெண்களுக்கு அல்ல. பெண்கள் அமைதியாகத்தான் செல்ல வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, காபாவை பொறுத்தவரையில் காபாவிலே தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் இருக்கக்கூடிய இடங்கள் 2 இடங்கள் மாத்திரம். நீங்கள் பார்ப்பது போன்று இங்கே மக்களை நெருக்கி கொண்டு, இங்கே அது பிழையாகத்தான் காட்டப்படுகிறது, மக்களை நெருக்கி கொண்டு ஏனையவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இப்படி செய்யக்கூடாது. அதே போன்று பார்த்தீங்கன்னா காபா எல்லா இடங்களும் தொடப்படக்கூடிய இடங்கள் அல்ல. நபிகள் அவர்கள் தொட்ட அந்த 2 இடங்கள், ருக்னுல் யமானி ஹஜர் அஸ்வத், இந்த 2 இடங்களை மாத்திரம்தான் தொடுவதற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதுபோக ஏனைய இடங்களை தொடுவதென்பது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித்தரவில்லை. எனவே அந்த சுன்னாக்களை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுன்னாக்களை கடைபிடித்தவர்களாகத்தான் இந்த இபாதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக நீங்கள் இந்த இதில் நீங்க பார்க்கக்கூடிய இதெல்லாம் பிழையாகத்தான் இங்கு காட்டப்படுது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, இப்படி தொடக்கூடு, இப்படி வந்து சிலர்கள் தொடுவது, அல்லது ஹஜர் அஸ்வதை பிடிப்பதற்காக இப்படி தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள், இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை சுன்னாக்களை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் தான் நாம் அல்லாஹுடைய அருளை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயங்களை நாம் மிக தெளிவாக இங்கே காட்டப்படுவது போன்று ஹஜர் அஸ்வத் ருக்னு, இந்த இடத்தில் ஹஜர் அஸ்வதும் இங்கு ருக்னுல் யமானியும் இருக்கிறது, அதுவும் இங்கு காட்டப்படுகிறது. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, ஒருவர் தவாஃபின் பொழுது வலது பஞ்சம் திறந்த நிலையிலே தவாஃப் மேற்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிம் இங்கு இருக்கிறது. இதை சிலர்கள் பரக்கத்தை நாடி தொடுவதென்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. நபிகள் அவர்கள் இந்த இடத்தை என்ன செய்யல, இதை தொடவில்லை. மாற்றமாக இதற்கு பின்னாலிருந்து தொழுதார்களே தவிர இந்த இடத்தை நபி அவர்கள் தொடவில்லை என்பதை நீங்கள் இங்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் இந்த இதை தொடக்கூடிய காட்சிகளெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். அப்படி தொடர்றதுக்கு மார்க்கம் எந்த ஒரு அனுமதியும் நமக்கு தரவில்லை. தொட்டா என்னெல்லாம் கேட்கக்கூடாது, என்ன நபிகளா அவங்களை செய்யல என்று சொன்னா அதை நாங்க செய்யக்கூடாது. அதான் ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு முஸ்லீமுடைய பண்பு. அதே போன்று நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த ஹிஜ்ரா பாருங்க, இந்த ஹிஜ்ர என்று இருக்கிறது, இந்த ஹிஜ்ர என்ற பகுதி இன்னும் தெளிவாக இன்னொரு போட்டோல வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிஜ்ர என்ற பகுதியில ஒருவர் வந்து உள்ளால நடந்து செல்வார் என்றால் அந்த தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. ஏன்னா இது வந்து இதுவும் இந்த காபாவுக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியை நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதியும் காபாவுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ருக்குள்ளால் ஒருவர் செல்வார் என்றால் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காபா என்பது இந்த ஹிஜ்ரையும் உள்ளடக்கிய பகுதிதான் என்பதை நாம் இங்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் விரும்பிய துவாக்களை பிரார்த்தனைகளை நமக்கு செய்து கொள்ளலாம், விரும்பிய துவாக்கள் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். விசேஷமாக அந்த ரப்பனா ஆத்தினா என்ற துவா, அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஓதக்கூடிய துவாவை தவிர வேற எதுவும் விசேஷமான துவாக்கள் வரவில்லை. நமக்கு தெரிந்த துவாக்கள், தெரிந்த திக்ர்கள், குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு ஓதிக்கொள்ள முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த முறையில் நாம் தவாஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும். தவாஃபின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு அம்சம் என்னவென்றால், இதெல்லாம் காட்டுவதென்று கூட தவறான செய்திகள், இதை தொடுவதோ இதுல ஏதோ பறக்கத்து இருப்பதாக நினைப்பதோ, இவைகள் பிழையானவைகளைத்தான் இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, ஒருவர் தவாஃபின் சவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தொழுகையுடைய நேரம் வந்துவிடும் என்றால், இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையுடைய நேரம் வந்துவிடும் என்றால் அவர் தனது வலது புஜத்தை மூடியவராகத்தான் தொழ வேண்டும். நபி அவர்கள் புஜத்தை திறந்த நிலையில் தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். எனவே ஒருவர் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டு தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டால் தனது புஜத்தை மூடியவராக தொழ வேண்டும். தொழுதுவிட்டு அந்த இடத்திலிருந்து தவாஃபை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும், புஜத்தை திறந்தவராக. இந்த ஒழுங்கையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஏழு சுற்றுகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். நாம் வீணான பேச்சுக்களை பேசுவதோ அல்லது தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசாமல் முழுமையான முறையிலே நாம் இந்த தவாஃபை நல்ல முறையிலே துவாக்கள் திக்ர்களில் ஈடுபட்ட நிலையிலே நாம் நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள், தவாஃபை முடித்தவுடன் ஒரு முதலாவது செய்ய வேண்டிய வேலை தனது வலது புஜத்தை மூடிக்கொள்வது. தனது வலது புஜத்தை மூடிக்கொள்வதுதான். இந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா வலது புஜத்தை திறந்து தொழுகிறார்கள், இது பிழையானது. புஜம் என்பது திறக்கப்படக்கூடாது. புஜம் என்பது தவாஃப் முடிந்தவுடன் மூடப்பட வேண்டும். இவைகளை மூடிய நிலையில் தான் ஒருவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து தொழுவதை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அதுல முதலாவது ரகாத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரகாத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ். அந்த இடத்துல உங்களுக்கு தொழ முடியாத ஒரு சூழ்நிலை, கூட்டம் அவ்வளவு அதிகமாக இருந்தால் ஹரத்தினுடைய எந்த இடத்திலும் அந்த இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்ளலாம். அதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா வழங்குவான். எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த தலைப்பிலே கவனிக்க வேண்டிய மற்ற அம்சம்தான், ஒருவர் இந்த தவாஃபை இவ்வாறு நிறைவு செய்து இந்த இரண்டு ரகாத்துகளையும் தொழுததன் பிறகு அவர் என்ன செய்வது, ஜம்சம் நீர், இதை அருந்துவது என்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இதையும் மிக சிறப்பான ஒரு நீராக ஆக்கி வைத்திருக்கிறான். இதனுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஒருவர் ஜம்சம் நீரை அருந்துவது, ஜம்சம் நீரை அருந்தியதன் பிறகு முடியுமாக இருந்தால் மறுபடியும் வந்து ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, அதை ஒருவர் முடித்துக் கொண்டதன் பிறகு ஒருவர் சஃபாவை நோக்கி வருவார். இங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் சஃபாவிலே வந்து ஒருவர் சாயை ஆரம்பிப்பார். சாயை பொறுத்தவரையில் சாய் என்பது ஏழு சுற்றுகள். சஃபாவில் ஒருவர் ஆரம்பித்து மர்வாவில் நிறைவு செய்வது ஒரு சுற்றாக கருதப்படும். இதற்கு உலு என்பது நிபந்தனையாக மாட்டாது. ஒருவர் சஃபாவிலே ஒருவர் ஏறியவுடன் அல் குர்ஆனுடைய ஓத வேண்டிய வசனம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தா வஇஅத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிருன் அலீம். நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். அந்த வீட்டை ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் சாய் செய்வதில் வந்து குற்றமாக மாட்டாதென்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு, எவர் அதை செய்வாரோ அது சிறப்பாக இருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் ஷாக்கிராக நன்றி செலுத்தக்கூடியவனாக நன்றியாளனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த வசனத்தை ஒருவர் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்று தடவை பின்வரும் திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா அஞ்சஸ வஅதா வநஸர அப்தா வஹஸம அல் அஹ்ஸாப வஹதா என்ற இந்த திக்ர், இந்த திக்ரை ஒருவர் மூன்று முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்னவென்றால், சஃபாவை நோக்கி, இந்த படத்தில் நீங்க பார்ப்பது போன்று சஃபாவை, சஃபாவிலிருந்து காபாவை நோக்கியவராக ஒருவர் தனது கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது, கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது. இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் இந்த திக்ரையும் மூன்று தடவை செய்ததன் பிறகு அவர் தனது கைகளை உயர்த்தி காபாவை நோக்கியவராக பிரார்த்திக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த சாயின் பொழுது வலது புஜம் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதை மறுபடியும் நினைவிட்டுக் கொள்கிறோம். சிலர்கள் என்ன செய்கிறார்கள், தெரியாமல் அறியாமல் வலது புஜத்தை திறந்திருக்கிறார்கள். அது பிழையான விஷயம். சாயுடைய காட்சிகளையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இங்கே நீங்கள் ஜம்ஜம் ஒருவர் அறிந்ததன் பிறகு சாய் செய்வதற்காக சஃபாவுக்கு வரக்கூடிய காட்சிகளை தான் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் அருமை சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களும் உள்ளவைகள். இதனுடைய புனிதத்துவங்களை மனதிலே நாம் வைத்துக் கொண்டவர்களாக, அதிகம் அதிகம் அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அதிகம் அதிகம் அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், ஒரு காபாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பது, அந்த குர்ஆனுடைய வசனம், அதேபோல் நாம் கூறிய அந்த திக்ரை மூன்று முறை சொன்னதன் பிறகு இவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கிறார்கள். அதிகமாக நாம் நமக்காகவும் இஸ்லாமிய உம்மத் நமது குடும்பத்துக்காக பிரார்த்திப்பது, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக அது இருக்கின்ற காரணத்தால். அதற்கு பிறகு ஒருவர் சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி வருவது, சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி வருவது. பாருங்க, சிலவங்களோட வலது புஜம் திறந்திருக்கு, இது பிழையானது. புஜம் என்பது மூடப்பட்டிருக்க வேண்டும். சஃபாவை நோக்கி மர்வாவுக்கு வருகின்ற பொழுது பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியிலே அவைகள் இங்கு காட்டப்படும். அதில் வந்து வேகமாக ஓட வேண்டும். இங்கே வலது புஜம் திறந்திருப்பது என்பது பிழையானதாக காட்டப்படுகின்றது. வலது புஜம் திறக்கப்படக்கூடாது. பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். வேகமாக ஓடுவது, ஆண்கள் வேகமாக ஓடுவது சுன்னாவாக இருக்கின்றது. பெண்கள் அமைதியாக செல்ல வேண்டும். பெண்கள் அமைதியாக செல்ல வேண்டும், ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, மர்வாவை அடைந்ததும், மர்வாவை இங்கே நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் வேகமாக ஓடக்கூடிய காட்சிகள். சில கூட்டமாக அதிகமாக இருந்து நாங்கள் பிறருக்கு நோவினை செய்யாத விதத்தில் அந்த இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். மர்வாவுக்கு வந்தவுடன் மர்வாவிலும் சஃபாவிலே செய்தது போன்று செய்ய வேண்டும். நாங்கள் சஃபாவில் என்ன செஞ்சோம், சஃபாவில் அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதினோம், அந்த திக்ரை மூன்று முறை சொன்னோம், அதே போன்று காபாவை முன்னோக்கி பிரார்த்தித்தோம். அந்த அனைத்து காரியங்களையும் மர்வாவிலே செய்ய வேண்டும். இப்படி செய்தவர்களாக மறுபடியும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். பெண்கள் இந்த பெண்களும் ஓடுகிறார்கள், இது பிழை. ஆண்கள் மாத்திரம்தான் வேகமாக ஓட வேண்டும். அதே போன்று என் அருமையானவர்களே, சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு வருவது ஒரு சுற்றாக கருதப்படும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்றாக கருதப்படும். இப்படி ஏழு சுற்றுகள் சிலர்கள் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்று மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவதுதான் ஒரு சுற்று என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது பிழையானதாகும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு வருவது ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து மறுபடியும் சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்று, இறுதியாக ஏழாவது சுற்று மர்வாவிலே நிறைவு பெறும், நிறைவடையும். இந்த முறையிலே ஒருவர் தனது சாயை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாயின் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய அம்சங்கள், விசேஷமான எந்த ஒரு துவாவும் கிடையாது. சாய் செய்கின்ற நேரங்களில் பிரேத்தியமாக ஓதுவதற்கு நபி அவர்கள் எந்த ஒரு துவாவையும் கற்றுத்தரவில்லை. மாறாக தமக்கு விரும்பிய துவாக்களை, பிரார்த்தனைகளை கேட்டுக் கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை செய்து கொள்ளலாம், விரும்பிய குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம். இப்படி நாம் நன்மைகளோடு அந்த இபாதத்தை செய்து முடிக்க வேண்டும். சிலரை பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்தாங்கடா, முடியும் வரைக்கும் மொபைல்ல தான் இருப்பாங்க. சிலரை தவாஃப்ல பாக்குறோம், சாயில பாக்குறோம், அவங்க என்னது மொபைல்லே தான் அவங்க செய்து கொண்டிருப்பார்கள். ஏதோ அவசரத்துக்கு அவசியத்துக்கு பேசுறது பிரச்சனை கிடையாது. ஆனா இது என்னது, சிலரை பாத்தீங்கன்னா இதை உலக காரியங்கள் இன்னும் விடுபடாத மாதிரிதான் இருக்கிறது. ஒரு இபாதத்தை செய்ய போறோம், அந்த முழுமையான நேரத்தை அதுக்கு ஒதுக்காம அங்கே என்ன செய்யறது, இப்படியான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அருமை சகோதரர், நாம் முழுமையாக இபாதத்தில் நம்ம ஈடுபடுத்த வேண்டும். ஒரு இபாதத்தை செய்வதற்கு பல அர்ப்பணிப்புகளோடு தியாகங்களோடு சென்றிருக்கிறோம் என்றால் அந்த இடத்தில் முழுமையாக நாம் அந்த இபாதத்துக்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலக சிந்தனைகள், வேறு சிந்தனைகளை எல்லாம் அகற்றியவர்களாக முழுமையாக அந்த இபாதத்துக்குள் நுழைவது என்பதுதான் சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, பெண்கள் ஓடுவது பிழையானது என்பது. அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு ஒருவர் வெளியேறுகிறார். மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு வெளியேறுகின்ற பொழுது தனது இடது காலை முன் வைத்தவராக என்ன செய்யறது, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கு மின் ஃபதலிக் என்ற துஆவை ஓதியவராக வெளியேறுவது. அதற்கு பிறகு அவர் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், அவர் கவனிக்க வேண்டிய அம்சம், ஒருவர் தனது ஹஜ்ஜை தமத்துவ முறையிலே செய்கிறார் என்றால், நன்றாக கவனிக்க வேண்டும், ஒருவர் தனது ஹஜ்ஜை தமத்துவ முறையிலே செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், முடியை மலிப்பது சிறந்தது. ஆனால் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் மிக நெருக்கமாக இருக்கும் என்றால் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறது, ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் நெருக்கமாக இருக்கிறது, முடிகள் மீண்டும் முளைக்காது என்ற ஒரு பயம் ஏற்படும் என்றால் முடியை நன்றாக ஆண்கள் குறைத்துக் கொள்வது சிறப்பானது. பெண்கள் தங்களுடைய விரல் நுனி அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கிரான் முறையிலே, இஃப்ராத் முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் இந்த சாயை தொடர்ந்து அவர்கள் முடியை மலிப்பதோ குறைப்பதோ என்பதோ இல்லை, அவர்கள் தொடர்ந்து இஹ்ராமிலே இருப்பார்கள், அவர்கள் தொடர்ந்து இஹ்ராமில் இருப்பார்கள். ஆனால் தமத்துவ முறையிலே செய்யக்கூடியவர் இப்படி முடியை மலித்தவுடன் அல்லது குறைத்தவுடன் அவர் இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறார், இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறார். அவருக்கு அனைத்தும் அனுமதிக்கப்படும், தனது பெண்ணோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் ஹலாலாக்கப்படும். எதுவரை என்றால் அவர் திரும்ப ஹஜ்ஜுக்கு 8வது நாள் நியத்து வைக்கின்ற வரை. ஆனால் கிரான் இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து இஹ்ராமிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தியவர்களாக. அல்லாஹு தஆலா உங்களுடைய அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலும் இந்த வகுப்பில் உங்களை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.